வேத்து விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன். இதுதான் மணிவாசக பெருமானுடைய நிலை. என்னால மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கின்ற இந்த உடம்புக்குள் என்னால் இருக்க முடியவில்லை. மணிவாசகருடைய நிலைப்பாடு இதுதாங்க. பின்னாடி சொல்வார், தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி. என்னால இந்த உடம்போட கூடி என்னால இருக்க முடியல பெருமானே, என்னை கூப்பிடு வருக என்று அருள்புரியாய். வாடினேன் இங்கு வாழ்விலேன் கண்டாய், வருக என்று அருள்புரியாய். ஏயா என்னை இன்னும் வச்சிட்டு இருக்கிற, என்னை கூப்பிடு, நான் இந்த உடம்பு விட்டு போட்டு உங்கள்கிட்ட வந்து சேருகிறேன். நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோ, இனி நாம் செல்வோம். எத்தனை இடங்கள் நீங்க பாருங்க, திருவாசகம் முழுக்க நீங்க பார்க்கலாம். இந்த உடம்போடு கூடியிருக்கிற வாழ்க்கை என்னால் முடியவில்லை. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே, இந்த உடம்புக்குள்ள கூடி கிடக்கக்கூடிய நிலையை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எப்படி அப்பர்சாமி சூளை நோயில சிக்கி கொண்டு ஆற்றேன் அடியே அதிக கெடில வீரத்தானத்துறை அம்மானே அப்படின்னாரு பாத்தீங்களா, அவர் சூளையினால் ஆற்றேன்னாரு, இது உடம்பே எனக்கு ஆற்றேன்னார். வேற்று விகார விடக்குழம்பின் உட்கிடப்ப ஆற்றேன். அந்த உடம்புக்கு என்ன விளக்கம் சொல்லிப்பாருங்க, வேற்று வேறுபாடை உடையது. எத்தகைய வேறுபாடு, நரை திரை மூப்பு பிணி சாக்காடு என்கிற வேறுபாடுகளை உடையது உடம்பு. வேற்று விகாரம், இது மாறுபாடு மட்டுமல்ல விகாரமாகவும் ஆகக்கூடிய ஒன்று. எனவே பாலனா இருந்துச்சு, இளமையாயிற்று, முதியவனாகிறது. அதனால வேற்று விகார விடக்குனர், வேறோர் உயிருக்கு ஊன் உணவாக பயன்படக்கூடிய உடம்பு. இந்த உடம்பு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, இந்த உடம்பை விடக்குன்னு சொன்னார். ஏன் விடக்குன்னு சொன்னான்னு கேட்டா, இப்ப நாம இயல்பா ஒரு மருத்துவமனையிலேயோ அல்லது வீட்டிலேயோ இருந்து இறந்து போனோம்னா நல்லடக்கம் செய்வார்கள் இல்லைங்களா. எங்கேயோ காட்டுக்கு போன இறந்து போயிட்டோம்னா அது யாருக்கு உணவாக போகுது, காக்காய்க்கு இரையாக போகுதா, கழுகு சாப்பிட போகுதா, ஏதாவது விலங்கு சாப்பிடும். எனவே இந்த சதை பிண்டம் என்பது இன்னொரு உயிருக்கு உணவாக கூடிய ஒன்று என்பதனால விடம்கு என்ற ஒரு சொல்லால குறிக்கின்றார் மணிவாசக பெருமா. எனவே விடக்கு என்பதற்கு வேறொரு உயிருக்கு ஊன் உணவாக பயன்படுகிற உடம்பு என்பது பொருள். எனவே உடம்புக்கு எத்தனை விளக்கு சொல்லிக்க பாருங்க, வேற்று விகார விடக்குடம்பில் உட்கிடப்ப, வேறுபாடுகளை உடையது மாறுபாடுகளை உடையது. அதுக்கப்புறம் இது இன்னொரு உயிருக்கு உணவாக பயன்படக்கூடியது இந்த உடம்பு. எனவே இத்தகைய உடம்போடு இருக்க என்னால் இயலவில்லை. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன், முடியல பெருமானே. அரணேயோ அரணே ஓ என்று அரணே அரணே அந்த ஓலம் விடுதலுங்க, அரணேயோ அரணே ஓ என்று சொல்ல பிரித்து அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். எனவே அரணே ஓ என்று போற்றி இறைவனை எப்படி போற்றுவது, அரணே அரணே என்று போற்றுதல். அதனாலதான் நம்முடைய பெருமக்கள் இறைவனை போற்றுகின்ற பொழுது பல இடங்கள்ல அவனை அரண் என்ற சொல்லால போற்றுகிறோம். அரண் என்பது தமிழ் சொல்லுங்க. நம் பாவங்களை எல்லாம் அரிக்கின்ற காரணத்தினால் இறைவனுக்கு அரண் என்று பெயர். நீங்க தண்ணீர் செல்லுகின்ற வாய்க்கால்ல நிலத்தை அரிக்கும், அந்த தண்ணீர் என்ன பண்ணுகிறது, அந்த நம்ம வாய்க்கால் என்று சொல்லக்கூடிய அந்த கரையாகிய மண்ணை செல்லுகிற தண்ணீர் அரிக்கும். அரிப்பதனால் அதுக்கு அது எப்படி அரிக்கிறது, அதுபோல நம்முடைய பாவத்தை எல்லாம் இறைவன் அரிப்பதனால் இறைவனுக்கு அரண் என்கிற பெயர். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஹரண் என்கிற வடமொழி சொல்லிலிருந்துதான் அரண் என்கிற தமிழ் சொல் வந்ததாக பலரும் கருதுவது உண்டு. அப்படின்னா இல்ல, அரித்தலால் அரண், நமக்கு தமிழ்ல தரித்தலால் தரை, தாங்குகிற காரணத்தினால் தரை என்று பெயர். தரித்தலால் தரை, அரித்தலால் அரண் என்று பெயர். எனவே வெற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேம் எம் ஐயா. அப்ப ஐயா அரணே எப்படி ஓலமிடுகிறது, ஐயா அரணே என்று அப்படி பலவாறு, ஒரு முறை இல்லைங்க, என்று சொன்னா பலமுறை அர்த்தம், ஐயா 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 என்றும், அரணே 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 ஐயா அரணே ஐயா அரணே என்று பலமுறை சொல்லுவது, ரெண்டே ரெண்டு சொல்லுவதில்லை. நீங்க அதை நீங்க உணர்ந்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஐயா 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 என்றும், அரணே 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 ஐயா அரணே ஐயா அரணே ஐயா அரணே என்று எத்தனை முறை சொல்லுவதுன்னு சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, போற்றி நீங்க ஐயா அரணே என்று போற்ற போற்ற உங்கிட்ட இருக்கிற பொய்யெல்லாம் கெட்டு போயிடும். போற்றி புகழ்ந்து இருந்து பொய் கட்டு மெய்யானார். இப்ப இதுல என்ன ஒரு நுட்பம் கேட்டா, யாரெல்லாம் இறைவனை போற்றுகிறார்களோ அவங்க எல்லாம் என்ன ஆவாங்கன்னு கேட்டா, அவர்களிடத்தில் இருக்கிற பொய்யெல்லாம் கெட்டு அவர்கள் மெய்யாவார்கள். அப்ப இறை வழிபாட்டின் பயன் என்ன அப்படின்னு கேட்டா, இறைவனை வணங்குவதன் வாயிலாக அவன் நாமத்தை சொல்வதன் வாயிலாக பொய் என்பதெல்லாம் கெட்டு நாம் மெய்யாக ஆகலாம். அப்ப மெய்யாவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, பொய் கெட்டாகணும். பொய் கெடுவதற்கு என்ன வழி, இறைவன் நாமத்தை சொல்லணும். நீங்க இறை நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா பொய் கெடும். எப்படி நாமத்தை சார் சொல்லட்டும், எனக்கு எந்த நாமம் தெரியலன்னா, மணிவாஸ் சொன்ன மாதிரி ஐயா அரணே ஐயா அரணே சிவனே அப்படி சடையா விடையா அப்படின்னா அந்த பெண்ணு அழுதா. நீங்க திருமருகரில் ஐயா தலைவா சிவனே முதல்வா அப்படின்னு அந்த பெண்ணு அழுதா. அந்த அழுகைக்குத்தானே இறங்கி இறைவன் அருள் செய்தார். எனவே இறைவனை நோக்கி ஐயா என்றும் அரணே என்றும் யாரெல்லாம் போற்றி புகழ்கிறார்களோ அப்படி புகழ்ந்திருந்தால் நம்மிடத்திருக்கிற பொய் கட்டு நாம் மெய்யாகலாம். இந்த கருத்துக்கு மணிவாசகர் வாக்கே சான்று. இருக்கும் திருக்குறள் பார்த்தீங்கன்னா தெரியும், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று ஒரு குறட்பா இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா இறைவனுடைய பொருள் சேர் புகழ் அதுல அப்படியே நீங்க குறட்பாவில் பார்த்துக் கொள்ளலாம். இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, யார் இறைவனுடைய பெருமையை புரிதல் என்பதுக்கு இடையராது நம் முன்ன பார்த்தோம். ஆக இடையராது போற்றுகிறார்களோ அவரிடத்தில் இருக்கிற இருள் கெடும் வினை கெடும். ஆனா இந்த குரட்பாவுக்கு என்ன பொருள், நேரடியா பாத்தீங்கன்னா இறை இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிற இருள் தேர் இருவினையும் தேரா இறைவன். இறைவன் என்பதனுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டா, எவன் ஒருவனிடத்தில் இருள் இல்லையோ எவன் ஒருவனிடத்தில் இருவினை இல்லையோ அவனுக்கு இறைவன் என்று பெயர். இருள் தேர் இருவினையும் சேரா இறைவன். அப்ப இந்த நாலு சொல்ல அப்படியே வரிசையை எடுத்துக்கொண்டீங்கன்னா இறை இலக்கணம், இருள் தேர் இருவினையும் சேரா இறைவன் என்பது இறைவனுக்குரிய இலக்கணம். சரி, அந்த இறைவனை போற்றுனா நமக்கு என்ன லாபம், அடுத்த வரிக்கு வாங்க. மூணாவது கீழே இருக்கிற வரிக்கு வந்தீங்கன்னா பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள் சேர் புகழ் அது நீங்க பரிமையாளர்கள் ரொம்ப அழகா சொல்லுவார், இறைமை குணம் இல்லாதவரையெல்லாம் அகுது உடையாக கருதுவது அது புகழ் அல்ல, அகுது உடைய ஒருவனை போற்றுவதே புகழ், அதான் பொருள் சேர் புகழ் என்பார். அப்ப யாருக்கு தலைமை பண்பு இல்லையோ அவனை போய் தலைவன் தலைவன் என்று சொல்லி பயன் விளைய போவது ஒண்ணு இல்ல, அந்த தலைமை பண்பு உடையவனை போற்றுவதுதான் பொருள் சேர் புகழ் என்று பரிமேலழகர் கொடுத்திருப்பார். அதனால பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இப்ப நீங்க குறட்பால் என்ன இருக்குன்னு பாருங்க, இறைவனிடத்துல இருள் சேராது இருவினை சேராதுன்னு சொல்லிட்டார். முதல் நாலு சீர் அந்த பொருளை சொல்லிடுச்சு. கீழ இருக்கிற மூன்று சீர் என்ன சொல்லுகிறது, பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு இருக்கு. குரல்ல என்ன உண்மை காணப்படுகிறது தெரியல. அதுவே இப்படி பாருங்க, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினை சேரா. யாரெல்லாம் இறைவனுடைய பெருமையை இடையராது சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு இருள் சேராது இருவினை சேராது. இந்த இருளும் இருவினை சேராம இருந்தா என்ன ஆகும்? பொய் கட்டுவிடும், மெய்யாகி விடலாம். அதுதான் மணிவாசக பெருமான் போற்றி புகழ்ந்து இருந்து பொய் கட்டு மெய்யானார். மெய்யானா என்ன ஆகும்? மீட்டி இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே. இன்னொரு பிறவி கிடையாது, மேலும் வினை கிடையாது. மீட்டு இங்கு வந்து எங்கு? இங்கு இந்த நில உலகத்துக்கு மீண்டும் வரவேண்டிய வேலை இல்லை. மீட்டு இங்கு வந்து வினை சாராது. வினை இருந்தா தான் பிறவி வரும். எனவே வினையும் வாராது பிறவியும் வாராதுனர். வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லான். எந்த விதமான உடம்பும் கட்டுதான். நீங்க தேவ உலகத்துல போய் தேவ உலகம் உடம்பு பெற்றிருந்தாலும் அது உயிருக்கு கட்டுதான், அது தடைதான். எனவே எந்த விதமான உடம்பும் இல்லாமல் இறைவன் என்ன செய்வான்? நமக்கு இந்த உடம்பு என்கிற ஒன்றை இல்லாமல் அழித்து விடுவானர். கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே என்று குறிப்பிடுகிறார். எனவே வினை கட்டுகளை அவற்றால் வருகின்ற பிறவி கட்டுகளையும் முற்றிலுமாக அழிப்பவன் நம்முடைய பெருமான் என்பதனால கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானேனர். நள் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நள் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதன், இது ஒரு அருமையான தொடர். அதாவது நள்ளிருள் அப்படின்னா நாம பொதுவா என்ன நினைப்போம்? இரவு 12 மணிக்கு நடனமாடுகிற பெருமான் போல இருக்குது அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். பேயோடு ஆடும் பிரான் தேவாரம் அப்படின்னு சொல்லுது, பேயோடு ஆடும் பிரான். அதனால நள்ளிருள் என்று சொல்வதுக்கு அது பொருள். அது உண்மை பொருள் அல்ல, அதுவும் பொருள் தான். ஆனா அதை விட மேலான பொருள் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தை இறைவன் மாயை என்கிற பொருளிலே இருந்து தோற்றுவிக்கிறான். அப்ப தோற்றுவித்து காரியப்படுத்தி வெவ்வேறு உலகமாக படைக்கிறான். படைத்து ஒரு கால எல்லையில நிறுத்தி வைத்திருக்கிறான். ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும், இளைப்பாறல். நம்ம சொன்ன பாருங்க, ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய். அந்த அழித்தல் என்கிற தொழில் நடக்கும்போது எல்லாம் போய் ஒடுங்கும். எதது எதில் ஒடுங்கும் கேட்டா, எந்தெந்த தத்துவம் எதில் ஒடுங்கியதோ அதுல தோன்றும், தோன்றிய வண்ணம் ஒடுங்கும். இதுதான் அடிப்படை. ரொம்ப ஆழமா சொல்லணும், எளிமையா சொல்லணும்னா சிவ தத்துவம் இருக்கிறது. சிவ தத்துவத்திலிருந்து 5 தத்துவம் தோன்றும். அந்த 5ல நாதத்திலிருந்து விந்து தோன்றும், விந்திலிருந்து சாதாக்கியம் தோன்றும், சாதாக்கியத்திலிருந்து சுத்தவித்தை தோன்றும், மகேஸ்வரம் தோன்றும், மகேஸ்வரத்து சுத்தவித்தை தோன்றும். இது அந்த 5 தோன்றுகிற முறை. இப்ப ஒடுங்குச்சுனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, சுத்தவித்தை மகேஸ்வரத்துல ஒடுங்கும், மகேஸ்வரம் சாதாக்கியத்துல ஒடுங்கும், சாதாக்கியம் சக்தியில ஒடுங்கும், அதாவது நாதத்துல ஒடுங்கும், இதுல விந்துல ஒடுங்கும், விந்து நாதத்துல ஒடுங்கும். இது எல்லாம் போய் எங்க ஒடுங்கும்? சுத்தமாயில ஒடுங்கிடும். அதே மாதிரி கீழே அசுத்தமாய் எடுத்துக்கணும், காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை என்று அசுத்தமாய் 7 தோன்றும். எதுலேருந்து எதது தோன்றுகிறதோ அதது அதில் போய் ஒடுங்கி முடிவாக போய் எங்கே ஒடுங்கும்னா அசுத்தமாயில ஒடுங்கிடும். இப்படி தோன்றுகிற முறையில் போய் ஒடுங்கும். இவை எல்லாத்தையும் தோன்றி இருந்து ஒடுக்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய ஆற்றல். அதாவது இவை எல்லாம் காரியப்படுத்துவது திரோதான சக்தின்னு பேருங்க. அந்த திரோதான சக்தியானது அருள் சக்தியில ஒடுங்கும். அருள் சக்தி சிவத்துக்குள்ள ஒடுங்கும். இதுதான் தோன்றி ஒடுங்குகிற முறை. இப்ப எல்லாம் ஒடுங்கும் போது என்னவா இருக்கு? ஒரே இருட்டா இருக்கு. அப்ப அந்த இருள் என்கிற சூழலில் உயிர்கள் எல்லாம் ஆணவம் என்கிற இருள கவ்வி கிடக்குங்க. இங்க நள்ளிருள் என்று சொல்லப்பட்டது ஆன்மா ஆணவ இருளில் அழுந்தி கிடக்கும். இப்ப ஆன்மாவோடு இறைவன் இருக்கிறான். இறைவன் நமக்கு இந்த நாள் தான் நம்ம கூட வந்தான் என்ற கணக்கெல்லாம் கிடையாது. என்னைக்கு நாம இருந்தோமோ அன்னைக்கே நம்ம கூட இருக்கிறான். அப்ப நாம ஆணவம் என்கிற இருள கிடந்த பொழுது அவன் நம்ம கூடவே இருந்தான். இந்த இருள் நம்மை மறைத்ததே ஒழிய இறைவனை மறைக்காது. இருள் என்கிற ஆணவ மலம் ஆன்மாக்களுடைய அறிவை மறைத்ததே ஒழிய இறைவனை மறைக்கக்கூடியது அல்ல. அது எப்படியா? அந்த அதுதான் உண்மை விளக்கத்துல படிக்கும்போது பார்த்தோம். கடல் இருக்கிறது, கடல்ல நீர் இருக்கிறது, நீர்ல உப்பு இருக்கிறது. அந்த உப்பினுடைய தன்மை நீரை பற்றி இருக்கிறதே ஒழிய நீருக்கு இடம் கொடுத்திருக்கிற கடலை பற்றி இல்லை. எனவே உப்பு எங்கிருக்குன்னு கேட்டால் தண்ணீரில் தான் உப்பு இருக்கிறது. அந்த தண்ணீருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலத்துல உப்பு கிடையாது. அப்ப ஆதாரமாக இருப்பது சிவம், அந்த ஆதாரத்துக்குள்ள ஆதேயமாக நிற்பது ஆன்மா, ஆன்மாவுக்குள்ள அறிவு முழுக்க மறைத்து நிற்பது ஆணவ மலம். எனவே சர்வ வியாபகம், அடங்கிய வியாபகம், முழு வியாபகம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்குள் உயிர் இருக்க உயிருக்குள் மலம் முழுமையாக மறைத்து நிற்கிறது. இறைவனுக்கு உள்ளே இருக்கிற வியாபகமும் உண்டு, வெளியே இருக்கிற வியாபகமும் உண்டு. எனவே உள்ளும் புறமும் நிற்பவன் இறைவன். இந்த ஆணவ மலத்தினுடைய இருள் ஆன்மாவை மறைக்குமே ஒழிய இறைவனை மறைப்பது இல்லை என்பதனால நள்ளிருள் என்று சொல்லப்பெறுவது பேரூழி காலமாக இரவு. அந்த உலகத்துல எல்லா பொருளும் ஒடுங்கி நிற்க, எல்லா உயிர்களும் இயக்கம் இல்லாமல் நிற்க, இறைவன் இயங்கிக் கொண்டே இருப்பவன் என்பதனால அந்த பேரூழி காலத்தில் ஆன்மாக்கள் இருள் என்கிற கேவல நிலையில் கிடக்கின்ற பொழுதும் அவன் இயங்கிக் கொண்டே இருப்பவன் என்பதனால நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனாக நிற்கிறான். நட்டம் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு திருக்கூத்து என்று பெயர். கூத்து என்றாலே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த ஐந்தும் சேர்ந்ததுக்கு தான் கூத்து என்று பெயர். எனவே உலகம் எல்லாம் ஒடுங்கி கிடக்கக்கூடிய நிலையில், உயிர்களுக்கு இயக்கம் இல்லாமல் ஆன்மா கேவலம் என்கிற நிலையில் கிடக்கின்ற பொழுது உயிரின் கண்ணே இருந்து இயக்கி உயிருக்காக படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் செய்கிற அந்த தலைவன் இயங்கிக் கொண்டே இருக்கிறான் என்பதைத்தான் நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் என்று இங்கு நம்முடைய மணிவாசக பெருந்தகை போற்றுகிறார். எனவே பேரூரி காலத்தில் இருளில் பலமுறை பயின்று நடனமாடுகின்ற தலைவன், பயிலுதல் என்பதற்கு இடையராது நடனம் புரிபவன் என்று பொருள். அவனுடைய நடனம் ஒரு காலத்தும் நிற்பது இல்லை. நம்ம சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும், இறைவனுடைய திருக்கூத்து எல்லா காலத்தும் நடந்து கொண்டே இருக்கும். எதனால அப்படின்னு கேட்டா, பிறப்புக்கு வாராத உயிர்கள் பிறப்புக்கு வர வேண்டும் என்றால் அவன் கூத்து இன்றியமையாது. பிறப்புக்கு வந்திருக்கிற உயிர்களாகிய நாமெல்லாம் இன்பத் துன்பத்தை நுகர வேண்டும் என்றால் அவன் கூத்து இன்றியமையாது. அதுக்கு அடுத்தது முத்தி நிலையில நிற்கக்கூடிய உயிர்களுக்கு இன்பம் வேண்டும் என்றால் அவன் கூத்து இன்றியமையாது. எனவே பிறவிக்கு வாராத உயிர்கள் பிறவிக்கு வருவதற்காகவும் அவன் கூத்து வேண்டும், பிறவிக்கு வந்த உயிர்கள் அந்த நுகர்வினை நுகர்வதற்காகவும் அதற்கு அந்த இன்பத் துன்ப நுகர்வுக்காக அது கூத்து இன்றியமையாதது. அதே போல முத்தி நிலை நிற்கக்கூடிய உயிர்கள் இன்ப நுகர்ச்சியை பெறுவதற்காக இறைவன் அந்த கூத்தினை இயற்றியாக வேண்டும். ஆதலால் எந்த காலத்தும் இறைவனுடைய கூத்து ஒருபோதும் நிற்பதில்லை. அதனால நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே, அந்த நாதன் தான் நமக்காக மாதுரு பாகம் நோக்கி மண்ணு திட்டம்பலத்து ஆதியும் முடிவும் இல்ல அற்புத கூத்தாடுகிற நாதனாக தில்லையில் நமக்காக கூத்தாடி கொண்டிருக்கிறான் நம்முடைய பெருமான். எனவே தில்லையில் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே, அவன் தென் பாண்டி நாட்டை உடையவன். எந்நாட்டுக்கும் இறைவனாக இருந்தாலும் அவன் தென் பாண்டி நாட்டை விரும்பி நிற்கிறான். ஏனென்று சொன்னால் அவன் ஆட்சி புரிந்தது தென் பாண்டி நாடு. நம்முடைய திரு சத்தாங்கத்தில் சொல்வார், அவனுடைய நாடு தென் பாண்டி நாடே தெளி என்று குறிப்பிடுவார். இறைவனுக்குரிய நாடு தென் பாண்டி நாடு. அவன் எல்லா நாட்டுக்கும் உரியவன் தான், ஆனாலும் தென்பாண்டி நாட்டுக்கு உரியவன். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அப்துல் கலாம் இருக்கிறார், இந்தியாவின் ஜனாதிபதி, இந்தியர் அனைவருக்கும் உரியவர். இருந்தாலும் தமிழருக்கு சொந்தமானவர் என்கிற உரிமை சிறப்பு வருகிறது அல்லவா? சரி, தமிழகத்துக்கே உரியவர் தான், ஆனால ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு மேலும் உரிமையாகிறார். ராமநாதபுர மக்களுக்கு மட்டுமல்ல, ராமேஸ்வர மக்களுக்கு மேலும் உரிமையாகிறார் அல்லவா? அதுபோல இறைவன் எல்லா நாட்டுக்கும் உரியவன் தான், ஆனாலும் தென்பாண்டி நாட்டுக்கு சிறப்பு வகையால் உரியவன் என்பதனாலதான் மணிவாசக பெருமான் இங்கு தென்பாண்டி நாட்டானே என்று குறித்தார். தில்லையில் கூத்தானே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானினர். இந்த பிறவி என்பது அல்லல் நர். நினைச்சு பாருங்க, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில அல்லல் நர், வாழ்க்கையே அல்லல் நர். பிறவி என்பது அல்லல், அதுதான் இந்த நாம உடம்பு உடம்புல கூடி நின்று உயிரோடு இந்த கலந்து நிற்கிற இந்த வாழ்க்கையில துன்பம் வரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். மணிவாசக பெருமான் பிறவி நாவே அல்லல் தாயார், அல்லல் பிறவி அறுப்பானே. ஆக பிறவி என்பதே அல்லல் என்பதை மிக அழகாக மணிவாசக பெருமான் நமக்கு இங்க பதிவு செய்து காட்டுகிறார். அதனால யாருமே வாழ்க்கையில அல்லல் நினைச்சு கவலைப்படாதீங்க, வாழ்க்கையே அல்லல் தான். அதனால நம்ம அது கூட தான் இருக்கிறோம். துன்ப கடலுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நான் துன்பப்படுறேன், துன்பப்படுறேன் என்னத்த சொல்ல முடியும், அதை நாம் இருக்கிற இடமே துன்பம் தான். அதனால இந்த உலகம் வேண்டாம், பெருமானே உன்னுடைய பொன்னுலகம் வேண்டும் என்று உயிருக்கு அந்த நினைப்பு வரணும். எனவே அல்லல் என்பதாகிய இந்த பிறவியை அறுப்பவன் இறைவன் என்பதனால அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியான். அந்த பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் ஓ என்று, இங்க ஓ என்பது ஓலம் ஓலம் சரண் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக அந்த பெருமான் அதற்கு உரியவன் என்பதனால அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சரணம் சரணம். இயற்பகை முனிவா ஓலம், இன்னி வருவாய் ஓலம், அயத்திலானானே ஓலம் ஓலம் என்று இறைவனே ஓலம் என்று தொண்டரை நோக்கி ஓலமிடுவதை பார்க்கிறோம். மால் ஓலமிட, அயன் ஓலமிட, எல்லாரும் ஓலமிடுகிறார்கள் இறைவனை நோக்கி. இறைவனோ அன்பனை நோக்கி ஓலமிடுகிறார். இந்த பாட்டு அப்படிதான் மணி நம் கேட்கிறாதுன்னு சொல்வார். இயற்பகை முனிவா ஓலம், இன்று நீ வருவாய் ஓலம், அயற்கிலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம் என்றான். யாரு? மயக்கரு மறைகள் ஓலிட்டு மாலயன் தேட நின்றான். மறை ஓலிடுகிறது, மாலயன் தேடி நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமான் அன்பரை நோக்கி ஓலம் ஓலம் என்று சொல்லுகிறார். எனவே ஓ என்று சரணம் சரணம் என்று நிற்கக்கூடிய நிலையில் சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு. எனவே சொல்லற்கு அறியான் இறைவனுடைய பெருமை எவ்வளவு சொன்னாலும் அது சொல்லெல்லாம் அடக்க முடியாது. சொல்லற்கு அறியானை, எனவே தன் இயல்பு முழுவதும் சொல்வதற்கு அறியவன். அப்படிப்பட்ட அந்த அறியவனை சொல்லற்கு அறியானை சொல்லி, அப்ப சொல்லற்கு அறியானாய்த்தான் அவனை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி கேட்டா சொல்ல முடியாதவனை அவன் அருளால நான் சொல்லுகிறேன் என்பது கருத்து. பசுவினுடைய அறிவினால் அவனுடைய பெருமை அளந்து அறியப்படுவது இல்லை, அவனுடைய பெருமையை சொல்ல முடியாது. ஆனால் சொல்ல முடியாதவனை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது சொருவ இலக்கண வகையில சொல்ல இயலாத நிலை. ஆனால் நமக்காக இறங்கி வருகிற தடத்தத்தை ஒருவாறு சொல்லலாம், அதையும் அவன் அருளால் தான் சொல்லலாம் என்பதனால சொல்லற்கு அறியானை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அதான் சொல்லற்கு அறியான். சொல்லி மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்பது சொல்லி. அறியானை சொல்லி, சொல்லற்கு அறியானை சொல்லி, திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னர். திருவடி கீழ் இறைவனுடைய திருவருள், திருவடி என்பது திரு அருளை குறிப்பதுதான். இறைவனுடைய அருள் வியாபகத்துக்குள் நின்று அவன் அருளை என்னுடைய தலைமையை கொண்டு அதாங்க அருள் என்று குறிப்பிடுகிறார். திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இந்த சிவபுராணமாக இந்த பாடனுடைய பொருளை தெரிந்து சொல்லுவார் சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுவார்னர். எனவே தெரிதல் வேறு உணர்தல் வேறு. எனவே இப்ப தெரிதல் என்பது பலமுறை சொன்னதுதான், ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுப்பு என்பது அது ஒரு பிறப்பு இன்னொரு பிறப்பு போல என்று சொல்லுவது எல்லாரும் சொன்னோம்னா அது பேர் தெரிந்து சொல்லுதல் பேர். அதுவே ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய் சொல்லுகிறாள் என்று சொன்னா அது உணர்ந்து சொல்லுவதுன்னு பேர். ஆண்கள்லாம் சொன்னா தெரிந்து சொல்லலாம், பெண்கள் சொன்னா உணர்ந்து சொல்லலாம், இவ்வளவு வேறொன்றும் இல்லை. ஆக சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அது போல பொருள் தெரிதல் என்பது எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம், ஆனா உணர்வு எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா இறை நாமத்தை இடையறாது நீங்கள் சிந்திக்க சிந்திக்க, நீங்கள் பூஜை செய்ய செய்ய இறைவன் உணர்த்தினால் நம்மால் உணர முடியும். எனவே தெரிந்து சொல்வதை காட்டிலும் அதை உணர்ந்து சொல்லுவது மேலானது என்பதனால சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர்னர். யார் செல்வர்? ஒரு கேள்வி. செல்வர்னா யாருனர்? இத்தனை கோடி ரூபாய் வைத்திருப்பவர் செல்வர் அல்ல, சிவபுராணத்தின் பொருள் உணர்ந்து சொல்பவர் யாரோ அவர் செல்வர். அவங்கதான் செல்வர். செல்வன் களலேத்தும் செல்வம் செல்வமே என்பது திருஞான சம்பந்த பெருமான் வாக்கு. திரு பராய்த்துறை சொல்வார், செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வமே சிதையாதன, செல்வன் ஞான சம்பந்தன் செந்தமிழ் செல்வார் செல்வர் என்பார். எனவே திருஞான சம்பந்தருடைய பாடலை பாடுபவர் செல்வர் என்பார். அது மாதிரி இறைவன் நாமத்தை சொல்லி பொருள் உணர்ந்து சொல்லுகின்றவர்கள் யாரோ அவர்கள் செல்வர்னர். அப்படி ஒரு பொருள். எனவே பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர், அவங்கதான் செல்வர். அப்புறம் அடுத்த வரி பாருங்க, சிவபுரத்தின் உள்ளார். அப்ப யாரெல்லாம் பொருள் உணர்ந்து சொல்லுகிறார்களோ அவங்கெல்லாம் சிவபுரத்துக்கு செல்வர். செல்லுதல் அப்படி ஒரு பொருள். யாரெல்லாம் பொருள் உணர்ந்து சொல்லுகிறார்களோ அவர்கள் சிவபுரத்தின் உள்ளார். ஆக இங்கிருந்து புறப்பட்டு சிவபுரத்துக்கு செல்வார்கள். எனவே பொருள் உணர்ந்து சொன்னால் நாம் சிவபுரத்துக்கு செல்லலாம் என்பதனால பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவங்க செல்வர். எங்க செல்வர்? சிவபுரத்துக்கு செல்வர் என்று எடுத்து சொல்லலாம். அடுவாங்க சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணி, எல்லோரும் தொழுது வணங்கி நிற்க சிவபுரத்துக்கு செல்லலாம். ஆக இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கருதலாம். யாரெல்லாம் இறைவனுடைய பெருமையை உணர்ந்து சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சிவபுரத்துக்கு செல்வார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது சிவபுரத்தில் இருக்கின்றவர்கள் கூட உங்களை பணிவார்கள். பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன சொல்லலாம்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றை பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் கையிலை சென்றார், எல்லா முனிவர்களும் யோகிகளும் அவரை வணங்கினார்கள். பல்லோரும் ஏத்த பணிந்து சென்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எனவே கடைசி வரிக்கு பொருள், நம்பி ஆரூரருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்தால் சுந்தரர் எல்லோரும் பணிந்து ஏத்த சென்றார். அதுக்கு அவருடைய தேவாரமே நமக்கு சான்று. தானினை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கு என்கிற பதிகத்துல அவரே பதிவு செய்வார். மந்திர மாமுனிவர் இவன் யார் என சொன்ன பொழுது நம்தமர் ஊரன் என்றான், நொடித்தான்மலை உத்தமனே என்று குறித்திருப்பார். எனவே முனிவர்களும் யோகிகளும் வணங்க நம்பி ஆரூரர் சிவபுரத்துக்கு சென்றார். மணிவாசக பெருமானுடைய அந்த வாக்கை இலக்கணமாக எடுத்துக்கொண்டால் அதற்கு இலக்கியமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கை வரலாறு அமைந்திருப்பதை நீங்கள் காணலாம் என்று சொல்லி சிவபுராணத்தை யாரெல்லாம் பொருள் உணர்ந்து சொல்லுகிறார்களோ என்பது மட்டுமல்ல, இறைவனுடைய பெருமையை யாரெல்லாம் உணர்ந்து சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் சிவபுரத்துக்கு செல்வார்கள் என்பதில் ஐயமில்லை என்பதை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய குருவருடையும் திருவருடையும் நீள நினைந்து அடியேனுடைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன்.